கண்டி சீமை, எழுத்தாளர் ரா சடகோபன். பறிக்கப்பட்ட பிரஜா உரிமையும் நடத்தப்பட்ட தேர்தல்களும். 1950களை தொடர்ந்து அடுத்து வந்த ஒரு தசாப்த காலம் இந்த நாட்டில் வசித்த இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு மட்டுமன்றி இலங்கை பூர்வீக தமிழர்களுக்கும் கூட சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்தது போல சிம்ம சொப்பனமாகவே அமைந்தது. மேற்படி 2வது பிரஜா உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை பிரஜா உரிமைக்கு விண்ணப்பித்தவர்களின் தொகை 237,034 பேர். இவர்களில் 160,000 பேருக்கு மட்டுமே பிரஜா உரிமை கிடைத்தது. இந்த காலத்தில் தம்மை வாக்காளர்களாக பதிவு செய்தோரின் எண்ணிக்கை 825,000 இருந்தது. இவர்கள் உள்ளடங்களாக பிரஜா உரிமை பெற்று வாக்காளர்களாக பதிவு செய்யாமல் இருந்த ஏனைய இந்திய வம்சாவளி தமிழர்களையும் சேர்த்து மொத்தமாக 1,100,000 பேர் நாடற்றவர்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலைமையில்தான் பிரதமர் டி எஸ் சேனாநாயக்கு இறந்து போக அவரது புத்திரன் டட்லி சேனாநாயக்கு பிரதமராக பதவியேற்றார். உடனடியாக பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டிய சட்டத்தின் தேவை கருதி 1952 ஏப்ரல் 28 திகதி பொது தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இதே கால பகுதியில் பிரஜா உரிமை மற்றும் வாக்குரிமை என்பவற்றை இழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டன. வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் இருந்த தொழிலாளர் தலைவர்களுக்கும் கூட அடுத்த தேர்தலின் போது போட்டியிட முடியாமல் போய்விட்டது. 1952 பொது தேர்தலின் போது அமைந்திருக்க வேண்டிய தேர்தல் மாவட்டங்கள் மற்றும் தேர்தல் தொகுதிகள் என்பன அந்தந்த தொகுதிகளில் வாழ்ந்த பிரஜா உரிமையிலுள்ள சனத்தொகையின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட்டன. அதிகமான தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் மத்திய மலைநாட்டின் அண்டைய மாவட்டங்களிலேயே வசித்தபடியினால் அவர்கள் அனைவரின் வாக்குரிமையும் பறிக்கப்பட்ட நிலையில் அவ்வித மேலதிக எல்லா தேர்தல் தொகுதிகளுக்கும் சிங்களவர்களே நியமிக்கப்பட்டதனால் அவர்கள் அதிக நன்மைகளை பெற்றனர். அப்படி நடந்ததால் அதில் அவர்கள் பேறு வகை கொண்டனர், துள்ளி குதித்தனர், கொண்டாடினர். ஒரு மக்கள் கூட்டத்தினரை துன்பத்தில் தள்ளிவிட்டு இன்னொரு மக்கள் கூட்டத்தினர் அதற்காக சந்தோஷப்பட்டனர், குதூகலித்தனர். உலக வரலாற்றை ஊன்றி கவனித்தால் இது புதுமையானது அல்ல, புதியதும் அல்ல. அநேகமான சந்தர்ப்பங்களில் வரலாறு அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆபிரிக்க கருப்பின மக்களை பொறுத்தவரையில் வரலாறு அவர்கள் தொடர்பில் மிக குரூரமாக நடந்து கொண்டது. இப்போதும் கூட ஆபிரிக்க எத்தியோப்பிய நாட்டு மக்கள் சபிக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பஞ்சத்திலும் பட்டினியிலும் மாண்டு அழிந்து கொண்டிருப்பது எத்தனை கண்களுக்கு தெரிகிறது. ஒரு கவிஞன் சொன்னான், மண்ணில் வந்த சொர்க்கம் என்று. ஆனால் மண்ணில் ஏற்படுத்தப்பட்ட சொர்க்கங்களுக்கு புறம்பாக 1,000,000 நரகங்களையே அவர்கள் விதித்திருக்கிறார்கள். நமது இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கும் 1950களை தொடர்ந்து வந்த 3 தசாப்தங்கள் மண்ணில் விதிக்கப்பட்ட நரகங்களாகத்தான் இருந்தன. அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இறைவன் இந்த மண்ணில் எம்மை ஏன் படைத்தான் என்று மனதுக்குள் ஓலமிட்ட சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்பட்டன. அவர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு மாறாக நாடற்றவர்கள் என்று சாபம் விடுக்கப்பட்டு ஒன்றுக்கும் லாய்க்கி இல்லாத நாதியற்றவர்களாக தெருவில் விடப்பட்டனர். இந்த இடைக்காலத்தில் 1953, 1954 ஆகிய ஆண்டுகளில் இந்த நாட்டிலிருந்து இந்த மக்கள் கூட்டத்தினரை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே துரத்தி அடித்துவிட வேண்டும் என்று திரைமறைவில் இந்திய அரசு தலைவர்களுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. என்ற போதும் இந்திய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் உறுதியான கொள்கையால் அந்த பேச்சுவார்த்தைகளின் உள்நோக்கங்கள் நிறைவேறவில்லை. இந்த நிலைமை 27 மே மாதத்தில் 1964 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மரணமடையும் வரை நீடித்திருந்தது. இந்த காலத்தில் இலங்கையின் நிலைமையும் அரசியலும் ஒரு ஸ்திரமற்றதாகவே காணப்பட்டது. இந்த காலத்தில் அரசியல் பின்னணியில் இருந்து இந்திய வம்சாவளி மலேக தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களில் சேர் ஜோன் கொத்தலாவ, சேர் ஒலிவர் ஏனர்ஸ் குணத்திலக்க ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சேர் ஜோன் கொத்தலாவ 12 அக்டோபர் 1953 12 ஏப்ரல் 1956 வரை பிரதமராக பணியாற்றினார். அதேபோல் சேர் ஒலிவர் குணத்திலக்க இந்நாட்டின் ஆளுநர் நாயகமாக 1954 முதல் 1962 வரை கடமையாற்றினார். இவர்கள் தமது உயர் அலுவலக அந்தஸ்தை பயன்படுத்தி புதுடில்லியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய வம்சாவளி தமிழ் மக்களை இந்தியாவுக்கு அனுப்பவே திட்டமிட்டனர். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. மறுபுறத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற SWRD பண்டார் நாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தோற்றுவித்து அரச நிர்வாகத்தில் சிங்களம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டில் தேசிய மதமாக பௌத்தம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கோரி இனவாத அரசியலுக்குள் மிக கூரான வாள் ஒன்றை செருகினார். இந்த கூர்வாள் இந்நாட்டு மக்களை சாதி, இனம், மதம், மொழி, சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், இந்திய தமிழர், பரங்கியர் என பல துண்டுகளாக கூறு போட்டு இனமத மொழி ரீதியான வன்மங்களை மக்கள் மனதில் ஆழமாக விதைத்தது. இந்த வன்மத்தையே முதலீடாக கொண்டு 1956 இடம்பெற்ற தேர்தலை வெற்றி கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதன் தலைவரான SWRD பண்டாரநாயக்கவை பிரதமராக கொண்டு அரசாங்கம் அமைத்தது. அந்த அரசாங்கம் கொண்டு வந்த முதல் சட்டம் சிங்களம் மட்டுமே இந்த நாட்டின் அரச கரும மொழி என்பதாகும். இவ்வாறு கொண்டுவரப்பட்ட இந்த சட்டமே வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்து தனிநாடு பெற்றுக் கொடுங்கள் என்ற கோரிக்கைக்கு தூண்டுகோளாகவும் அமைந்தது. 1956, 1958, 77, 78, 83 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட தமிழ் சிங்கள இன கலவரங்களுக்கும் காரணமாகியது. இந்த நாட்டில் 30 இடம்பெற்ற கோர யுத்தம் ஒன்று உருவாக காரணமாகவும் இருந்தது. இதுவரை இந்த நாட்டு மக்களை ஒன்று சேர விடாமல் தடுத்து கொண்டு இருப்பதும் இந்த மொழி பிரச்சினை தான். இவ்விதம் இலங்கையில் அரசியல் தடாகமானது சேரும் சகதியுமாக நுங்கும் நுரையுமாக கலங்கி போய்க் கொண்டிருந்த போதுதான் அன்றைய பிரதமர் SWRD பண்டாரநாயக்க பௌத்த துறவி ஒருவரால் துப்பாக்கியால் சுழப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது மீண்டும் ஒரு முறை பொது தேர்தலுக்கு வழியமைத்தது. இந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்ற போதும் அவர்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் மீண்டும் ஒரு முறை அதே ஆண்டிலேயே பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இவ்விதம் இம்முறை பொது தேர்தல் 1960 ஜூலை மாதம் நடத்தப்பட்ட போது SWRD பண்டாரநாயக்கவின் விதவை மனைவியான திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக போட்டியிட்டு அமோக வெற்றியை பெற்றுக் கொண்டார். இவரது இந்த அமோக வெற்றிக்கு காரணமாக அமைந்ததும் கூட வேறொன்றும் இல்லை. இந்திய வம்சாவளி தமிழ் மக்களின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு அவர்களால் வாக்களிக்க முடியாமல் ஆக்கப்பட்டதன் விளைவுதான். 1959 பொது தேர்தலின் பொருட்டு நிர்ணயம் செய்யப்பட்ட தேர்தல் தொகுதிகள் சனத்தொகை மற்றும் வாக்காளரின் அடிப்படையில் அடையாளம் செய்யப்பட்டிருந்தன. எனினும் மத்திய மாகாணம் கண்டி மற்றும் நுவரெலியா அதனை அண்டிய பகுதிகளில் செறிந்து வாழ்ந்த பகுதிகளில் இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கான தேர்தல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் அடிக்கப்பட்டது. அவர்களால் இந்த தேர்தலில் எந்த ஒரு பிரதிநிதியையும் தெரிவு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப முடியவில்லை. ஆனால் அதற்கு மாறாக வெறும் 26% வாழ்ந்த கண்டிய சிங்கள மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம 44% உயர்ச்சியடைந்தது. எனினும் புதிய அரசாங்கம் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கண் துடைப்புக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் திரு எஸ் தொண்டமான் அவர்களுக்கு நியமன அங்கத்தவர் என்ற பதவியை வழங்கியது. இப்படித்தான் இந்த நாட்டை அவர்கள் படிப்படியாக படுகுழியை நோக்கி இட்டு சென்றார்கள். தொடரும்.